இப்ப பகமை கொண்டவர் உங்களுக்குள் திட்டி விட்டால், பரிவாக்கி விட்டால், பகமையானவர்களை எண்ணும் போதெல்லாம் பகமை உணர்ச்சிகள் நமக்குள் தோண்டும். ஆக அவனை பற்றி பகமை உணர்ச்சிகள் வரப்படும் போது, இங்க எழுத்து வடிவில் வரப்படும் போது, இது எழுத்து எழுத்து எழுதும் போது இந்த உணர்வு வந்து விட்டால் தவறின் நிலைகள் எழுத்தில் வந்துவிடும். பின் திருப்பி நாம் பார்த்தாலே கிரகம் அவனை நினைச்சேன் இப்படி வந்துவிட்டு. ஆக அடுத்தவர் வந்து நீ என்னங்க தப்பாடு, நீ அஞ்சாறு பார்த்துட்டு போய் அப்படிம்பாங்க. நீ தவறு செய்தோட நீங்க அடுத்தவொன்னு சொல்லி பாருங்க, அவங்ககிட்ட உடனே கோபத்து போறீங்க. இல்லைங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க பாருங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியாது, நீ வந்து எனக்கு புத்தி சொல்லுங்க பயன் அப்படின்னு தான் நீங்க சொல்ல. இந்த வேகம் அதை சிந்திக்கும் தன்மை விடாது. அப்ப நாம் அதை சொல்லுகிறார் என்ற நிறைய ஈஸ்வரா என்று நாம் அந்த உணர்வின் தன்மையை நவந்தம் என்றால், தவறு செய்யும் உணர்வை நாம் பார்த்த பின் இதை சுத்தப்படுத்தும் அந்த அருஞானத்தை பெற்றோம் என்றால் அதை தடுக்கும், நம் சிந்தனையை சீராக்கும். இல்லைவென்றால் நல்ல அணுவின் முகப்பில் வரப்படும் போது உணர்வின் அறிவாக ஊட்டும், அது மறைத்துவிடும். நம்முடைய நினைவாற்றலும் மறைத்துவிடும், மறந்துவிடும், தவறின் நிலைகளை நமக்குள் வளர்த்துவிடும். தவறான அணுக்கள் விளைந்து விட்டால் பின் நோயாக உருவாகும், சிந்தனை குறையும், உடலில் அந்த வேதனை உணர்வுகள் உணர்ச்சிகளை தோன்றி தசைகளை குறைக்கும். ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மேல்தல் வேண்டும். இதற்குத்தான் இதை எதுக்கு இதை உங்களுக்குள் சொல்லி நின்ற சந்தர்ப்பம், நம்ம எப்படியோ எந்தெந்த வகையிலும் நல்ல உணர்வுகளை இதை கலந்த பின் நல்ல உணர்வுகளை செயலற்றதாக மாற்றும். ஆனால் பரிணாம வளர்ச்சியில் சாந்த குணம் கொண்டாலும் அதனுடைய வேகத்தின் உணர்வு கொண்ட புலியவோ பாம்பையோ தேளையோ அது பார்க்கிறது என்றால், அதன் உணர்வின் தன்மை இதற்கு வளர்ச்சியாகி காக்கும் உணர்வு கொண்டு அது வலிமை கொண்ட நிலைகளில் மாறுகின்றது. இப்ப நாம் கோழியை எடுத்துக்கொள்வோம், அதனின் உறுப்புகளை எடுத்துக்கொண்டால் பறவை இனங்களில் கோழிகளையும் எடுத்துக்கொள்வோம். இப்ப நாம ஒரு தேள் கொடுக்கு இருக்கின்றது, அதில் விஷம் இருக்கின்றது. ஆனால் தேள் கொடுக்கலே அதை இறந்த ஒருபாடு கையை வச்சோம்னா அந்த விஷம் கொட்டினா அந்த கடுகெடுப்பு வரும். அதே சமயத்தில் ஒரு பாத்திரத்தில் இந்த தேளை போட்டு விட்டு அது கொட்டினா அந்த பாத்திரம் அப்படி அதனுடைய முனி எவ்வளவு இருக்கோ அந்த ஓட்டையை போட்டு விடும், அதுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. ஆனால் கோழியோ அந்த தேளை கொத்தி குதறுகின்றது, அந்த முள்ளோட விழுங்குகின்றது. ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அமிலமோ அந்த விஷத்தை ஒடுக்குகின்றது. ஆனால் அதே கோழியை மனிதன் சாப்பிடுகின்றார், அதில் சேர்ந்த விஷத்தின் தன்மை மனிதனின் உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது அதிகமாக. அதனால்தான் பெரும்பகுதியானவர் கோழிகளை அதிகமாக சாப்பிடும். உணர்வின் வேகமும் உணர்ச்சியின் வேகங்களை இங்கு கூட்டப்படும் போது அந்த கோழியை நிறைய பேர் சாப்பிடுவாங்க. பாருங்க சேலத்தில் பார்க்கலாங்க, ஆட்டுக்கறியை காட்டும் கோழிக்கறி தான் எல்லாருக்கும் முழுசாக விழுங்குவாங்க. பார்த்தாங்க ஆடு, அது பார்த்த கோழி சாக கிடைக்குன்னு தீனி கூட கொடுக்க மாட்டாங்க. இதை விலையை செல்வா நாங்கள் பிடிச்சிட்டு வரணும், தொங்க வச்சுட்டு இருக்கோம், நரக வேதனை படுத்தோம், இங்கே ஒன்று தோலை விரிச்சு கொடுக்குறதுங்களாம் முழுசாக வாங்கி போகிறாங்கம்பா, இல்லை நாளைக்கு தான் சரி கொண்டு போகணும். இவன் அங்கே போய் தோலை தீனியும் போட மாட்டான், ஒன்றும் போக மாட்டான். அப்போ அந்த உணர்வு என்ன என்ன ஆகும்? நம்ம கோழின்னு நினைக்கிறோம், ஒரு பச்சி அவன் தனக்குள்ள வந்த அந்த பச்சியின் உணர்வை அது துடிப்பதை பார்த்தது, அந்த வேதனை அந்த தன்னுடைய பாசத்தின் உணர்வை பார்த்தது. ஆனால் வேடுவனின் கண்ணை உற்று பார்த்தது அவனுக்குள் ஊடுருவி பாச உணர்ச்சியை தூண்டியது. ஆனால் வேதனைப்படும் உணர்வுகள் இங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்க இப்படி செய்கிறானே என்று நினைவில் அவனை உருவை பார்த்து இந்த நினைவை பார்த்தால் அவனை கண்ணை நிச்சயம் பார்க்கும். இந்த உணர்வின் தன்மை வெயனுக்குள் வேதனைப்படும் உணர்ச்சியை தூண்டும். அது மாதிரி இந்த தொங்க போட்டு சில பறவை இனங்களை வேதனைப்படுத்தி சாப்பிட்றாங்க பாருங்க, அவங்க உணர்வுகளை பார்க்கலாங்க. அடிக்கடி இனம் புரியாது, மூட்டு வலிக்குதுங்க, இடுப்பு வலிக்குங்க, இங்க வலிக்குதுங்க, வயிற்று வலிங்க, ஏன் வலிக்குதுன்னு தெரியாது. இந்த உணர்வின் அணைகள் பல பாகங்கள் பரும். நாம் நினைக்கிறோம் அது பச்சையன், அது உணர்வின் விலைகள், அது உருவாக்கப்படும் நமக்குள் இத்தனை வேலைகளை செய்கின்றோம். இயற்கின் சில நிகழ்ச்சிகள் ஏனென்றால் இதைத்தான் வான்மீகி சொல்லுகின்றான். ஆக நாராயணன் சீதா லட்சுமியா மாறினான், எதன் உணர்வை எடுக்கின்றோ அந்த சுவையின் உணர்வாக அதில் சூரியன் வரக்கூடிய வெப்பம் காந்தம் விஷம். ஆக காந்தம் இதை எடுத்துக்கொள்ளும் போது இந்த சுவையின் சத்தை அது வளர்த்துக் கொள்வது காந்தம். அதான் சீதா சுவை லட்சுமி, அதன் வளர்ச்சியாக வளர்கள் லட்சுமி வளர்ப்பாள். லட்சுமி என்ன, அது வளர்க்கும் சக்தி கொண்டது. ஆனால் சீதா லட்சுமி அந்த சுவையை தனக்குள் அரவணைத்து அது வளர்க்கும் பருவத்திற்கு வருகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த இவன் அந்த உணர்வின் தன்மை நுகரப்படும் போது அந்த உணர்வு இவனுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த உணர்வு உடலுக்குள் அந்த வேதனை உணர்வுகள் அங்கே கிளறப்பட்டு அந்த வேதனை உருவங்களை உருவாக்கும். ஆக இங்கே அந்த கோழியின் உணர்வுகள் இவன் உடலுக்குள் அந்த இது வேதனைப்படுவது பார்த்து அவனை பார்த்தால் போறோம், அவன் உடலுக்குள் வேதனைப்படும் உணர்வுகளுக்கு இது உணவாகின்றது. அந்த உணர்வின் தன்மை வளர்ச்சாமி இப்ப இவனுக்கு தெரியாது. எந்த கோழியை சாப்பிட்டாலும் அந்த உணர்வின் தன்மை உணர்ந்தப்பொழுது அது வேதனைப்பட்ட உணர்வெல்லாம் முதல்ல வீரியமா இருக்கும். பின் அதனுடைய நிலைகள் பார்த்தோன்னு எம்மம்மா சாப்பிட்டன கடைசியில் டாக்டர்கிட்ட போனா என்ன ஆகுது, இந்த வேதனை உணர்வு அங்கே சேர்க்கப்படும் போது இந்த கோழியை சாப்பிட்டானா அழுத்தாவிட அது விஷம் சாப்பிட்டானே நீ செத்து போயிடுவா. டாக்டர்கிட்ட சுபாசு போப்பும் இதை சொல்லுவோம், கோழி கறி ஆகாது. இதே மாதிரி ஆட்டுக்கறி நிலையை சாப்பிட்டு உடலுக்கானது அதை வேதனைப்படுத்தி ரசிச்சு பார்த்து இருந்தா அறுக்கும் போது வேடிக்கை பார்த்தா போறோம். அதன் உணர்வின் தன்னைக்குள் வேதனையின் தன்மை வரப்படும் போது அதன் உணர்வை மாற்றப்படும் போது அடுத்தாப்புல ஆட்டுக்கறி சாப்பிட்டா உனக்கு ஆகாது டாக்டர் சுபாஷ். ஏன்னா அந்த உணர்வின் தன்மை எதிர்மறையாகி விஷத்தின் தன்மை அணுக்களாக மாற்றும். எதனின் தசைகளை புசித்தமோ அது உணர்வின் தன்மை இயற்கை எப்படி மாறுகின்றது என்ற நிலையை குருநாதர். அது மட்டும் இல்ல, நாட்டுக்கு வேட்டைக்கு போவனுங்க கிடைக்கல, இங்க ரெண்டு கோழி ஏதாவது கொண்டுட்டு போவோம், அங்க எல்லாம் நாம சாப்பிட்டோம், நீ என்னென்ன நிலைகள்லாம் ஆளாவிட அப்படின்னு சொல்லி போட்டு அங்க உணர்வை காக்கும் போது அப்பவே பயம் வந்துருச்சு. எப்போ வேட்டைக்கு போறது, மான்களை சுடுறது, அங்கேயும் நாலஞ்சு பேர் போட்டு சுட்டு திங்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு இருந்தோம். அது கிடைக்கலன்னா என்ன செய்யறது, இங்க இருந்து ரெண்டு கோழி கீழே ரெண்டு பிடிச்சி போறது கிடைக்கலன்னு அதாவது தின்னுட்டு வரணும். போனோன்னு வேட்டைக்கு போன நிலம் எல்லாம கிடைக்குது, சரி ஏன் வந்து போகணும் இதை போட்டுங்கிறது. ஆனா இது இல்லைன்னா அங்க என்ன செய்யறது, மானுக்குன்னு எதா கிடைச்சுன்னு சோறு பொங்குற மாதிரி ரெண்டு சீரகம் ரெண்டு மிளகா பொடி போட்டு ரெண்டு உப்பு இவ்வளவுதானே, அதுக்கு வேற ஒன்றும் கொண்டு வரல, ரெண்டு மிளகு போட்டுறது சீரகத்தை போட்டுறது அந்த ரெண்டு உப்பு இதை தான் கையில பொடி பண்ணி கொண்டு வரும். அடுத்தோன்னு அப்படியே என்ன செய்யறது, வேக வைக்கிறது, அந்த ரசம் வந்துடும், அதை எடுத்து ஆளு கொஞ்சம் குடிக்கிறது, இதை கொஞ்சம் எடுத்து சோறு மாதிரி சாப்பிட்டுக்கிறது. இந்த மாதிரி பழக்கப்படுற, நீ எங்கெல்லாம் போவடா அப்படின்னு உண்மை, நீ சாப்பிட்ட நீ எப்படி எல்லாம் நீ அவசியப்பட போறடான்னு முதல்ல இந்த பயத்தை விட்டார் சொல்றேன். எனக்குள் அந்த உணர்வின் நிலைகள் வரப்படும் போது இந்த நினைவின் ஆற்றல் அது துடிக்கும் உணர்வுகள் உனக்குள் எப்படி அது அணுக்களாக மாறுகின்றது, அந்த நினைவின் ஆற்றல் உனக்குள் எப்படி இயங்குகிறது என்ற நிலையை தெளிவாக காட்டிய அப்படின்னா கரிய கண்டா நம்மளுக்கு பயம். நீ வாசனை நுகர்ந்த அப்படின்னு சொன்னா உனக்குள்ள அது இருக்கு, அந்த அணுவுக்கு சாப்பாடு கேட்கும். நீ நுகர்ந்தேன்னா அந்த வாசனை வரும், நீ ஒரு கிலோக்கு பதில் பத்து கிலோ சாப்பிட்றடா அப்படின்ற. இப்படி எல்லாம் என்ன இந்த இயற்கையில் அதை நுகர வச்சு அந்த இயக்கங்கள் எப்படி என்று நிறைய தெளிவாக காட்டினார். அதனால கறி சாப்பிடுங்க இருந்தால் நான் வேண்டான்னு மட்டும் சொல்றதில்லை. ஏன்னா அதை எடுத்தோம்னா இது தனியா போங்க, வேண்டாம்னு நினைச்சீங்க நிச்சயம் பத்து கிலோ சாப்பிட்ட மாதிரி ஆயிப்போம். அதனால நாம் அந்த அருஞ்ஞானம் பெற வேண்டும் என்ற உணர்வை தனித்து விட்டால் அது ஈர்க்கும் சக்தி குறைகின்றது. இப்படித்தான் நாம் என்ன செய்யறோம், இதை தடைப்படுத்தாம இருந்த உணர்வுகள் வந்து குடுக்கலைன்னு அதே நோயா மாறும், அந்த உணர்வின் வேகத்தை கூட்டும். பாருங்க சில பேர் இந்த மட்டன் சாப்பிட்டவங்க கடைசியில் பாருங்க உயிர் கறக்கு பிறக்குன்னு எழுத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் உயிர் போகணும்னு நினைச்சு ரெண்டு அவர் என்ன பிரியமா சாப்பிட்டாலும் அந்த கறியை எடுத்து வேக வச்சு வைப்போம், இந்த வாசனை கண்டு டபக்குன்னு வெளியாக இருக்கும். இப்ப இது எங்க போகும், ஆட்டுக்கிட்ட போகும். நாட்டுக்கறி மேல நினைவு இருந்துச்சுன்னா வேற மனுஷங்கிட்ட போகாது, ஆடு ஈர்ப்புக்குள்ள போய் அங்க சுத்திட்டு இருக்கு. அப்புறம் இங்க ஆட்டுக்கறி சாப்பிட்டாரு, இப்ப நான் அங்க போனா மேன் இருக்கு, அடுத்தாப்புல எடுத்தானா அந்த வேலையை செய்ய ஆடுங்க, இதெல்லாம் பச்சையா காட்டுறாருங்க. அதனால நமது வாழ்க்கையில் நாம் எதை கூர்மையாக பார்க்க வேண்டும், துருவ மகிழ்ச்சியின் உணர்வுகள் நாம் பெற வேண்டும் என்ற நினைவினை கூர்மையாக விண்ணை நோக்கி செலுத்த வேண்டும். அவன் உருவான உணர்வின் தன்மை இன்றும் ஒளி சுடராக வருகின்றது, துருவ நட்சத்திரம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதை நுகரப்படும் போது அது ஒரு விதமான இளம் நீளமான நிலைகள், அது அதனுடைய ஒளி வீசும். விஷத்தின் தன்மை ஒடுக்கிய பின் அதன் உணர்வின் ஒளியாக தான் காட்டும். இப்ப நட்சத்திரங்களின் தெரிவதில் இளை நீளங்கள் தெரிந்தால் வைரங்களில் எதை ஒன்று அதை காட்டி நட்சத்திரத்தம் இதே போன்றுதான் தெரியும். இதை போல நாம் அந்த விஷத்தின் தன்மை ஒழிக்கு ஒளியாக மாற்றும் திறன் கொண்டது. அதனால நாம் எதை பெற வேண்டும் என்றால் துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலை நாம் பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வை நமக்குள் செலுத்துதல் வேண்டும். ஆக அதை கூர்மையாக எண்ண வேண்டும், அதை அதிகமாக வைத்தால் அதன் அவதாரமாக உயிர் ஒளியாக மாறும். இதில் ஒன்றும் சிரமப்பட வேண்டியது, ஆட்டு மேல கூர்மையா என்னீங்கன்னா அந்த உணர்வு வரும், அந்த மனம் வரும், ஆடா பிறப்பீங்க. ஒருத்தர் எனக்கு பகமையா எனக்கு தொல்லை கொடுத்தான் தொல்லை கொடுத்தான்னு உணர்வை கூர்மையாக வலு சேர்த்தீங்கன்னா அடுத்தபடி அவங்க உடல் தான் எல்லை, அங்க உடல் போய் பேயாக ஆட்டி நம்முடைய பகமை உணர்வை அங்க வளர்ப்போம், அதை வீழ்த்துவோம். அதன் உணர்வு கொண்டு இன்னி அது பேயான பிற்பாடு நரகலோகத்துக்கே அனுப்புவோம். ஏன்னா நரகலோகம்னா ஆடு மாடு பாம்பு இதை போல. அது ஆடு எல்லாம் மறுபடியும் சீக்கிரம் மனிதனுக்குள்ளி சீக்கிரம் வர்றாப்புல இருக்குது. ஆனா பாம்பா வந்துருச்சுன்னு என்ன செய்யுது? பாம்பு நம்மை கடிச்சா பாம்பா பிறப்போம். ஆனா பாம்பை நாம் அடித்தா பாம்பு நம் உயிரா மனிதனாக பிறக்கும் நினைவு, அடித்தவன் நினைவை அங்கே கூர்மையாக பார்க்கின்றது. அந்த உணர்வின் வலிமை கொண்டு இவன் உடலுக்குள் வரும். இது ஒவ்வொன்றும் தெளிவாக்கி அனுபவ ரீதியாக கொடுத்ததுதான் உங்ககிட்ட சொல்றேன். ஆகினால் நமது கூர்மை எதிலே வளர வேண்டும்? அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள். நாம் இங்கே பகமை கொண்ட வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். பத்திரிகை வாயிகளையும் மதங்களின் வெறுப்பான உணர்வுகளை பார்க்கின்றோம். பழி தீக்கும் உணர்வுகள் நடப்பதையும் கருத்தில் கேட்கின்றோம். உணர்வுகள் அதுவாக்கப்படும் போது நம்மளுக்கு சிறு குறை ஏற்றாலும் நமக்குள் பழி தீக்கும் உணர்வுகளையே தூண்டுவது உங்களை அறியாமலே பேச வைக்கும். நீங்க பேசவில்லை. ஒரு நாடாவில் நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும்போது இடைமறித்து மற்ற உணர்வுகள் பதிவாகிட்டு அந்த இடம் வந்தோம்னா கராபுறாங்க, எதிர்மறையாகும். இதே போலதான் பதிவின் அலை உட்கொண்டு நாம் நுகரும் ஆற்றல் இதை இடமறித்து வந்துவிட்டால் உயிரில் மோதப்படும் அந்த உணர்ச்சியை மாற்றும், அது சீராக வராது. ஏனென்றால் நம் உயிர் காந்த ஊசி போன்று அது உராயும் உணர்வுகளைத்தான் ஒளிகளை எழுப்புகின்றது. தான் கண்கள் பதிவாக்கி கருவிழி பதிவாக்கி அவருடன் சேர்ந்த காந்த புலன் அதை கவர்கின்றது. உயிருடன் உராய செய்யும் போதுதான் கண்ணன் சங்கநாதம் ஊதியப்பின் குருச்சேத்திரப்போர் என்று. ஆக நமது உயிர்கள் உயிரிழப்பட்டன ஒளிகளை எழுப்புகின்றது. இந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் உயிரிய குருவாக இருக்கின்றது. அப்போதுதான் இதால் வளர்க்கப்பட்ட நிலைகள் இன்று பகமையின் உணர்வுகள் நமக்குள் வளர்ந்த பின் நமக்குள் நல்ல உணர்வு ஒடுக்கிய உணர்வுகள் இது கொண்டு என்ன செய்யும் இந்த குருச்சேத்திரப்போர் இந்த உடலை காக்க. ஆக நல்லதைக்கும் குருவாக இருப்பதும் உயிரே, ஆக கெட்டவைக்கும் உயிராக இருப்பதும் உயிரே. ஏனென்றால் அவை உருவாக்கி அவை அனைத்துக்கும் உடல் உள்ள நல்லவை கெட்டவை அனைத்துக்கும் குருவாக இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் எந்த குணத்தை எண்ணுகின்றோம் அதுவே குருவாக வந்து அதன் செயலாக நம்மை செயலாகும். இந்த குருவில் நாம் எதனை நாம் குருவாக்க நமக்குள் உருவாக்க வேண்டும். இதுதான் கண்ணன் கீதா உபச்சாரத்தில் இந்த கண்களின் செயலாக்கங்கள் நம்மை உணர்த்துவது எப்படி, தன்னை பாதுகாக்கவும் செய்யும். ஆக பாதுகாக்கும் உணர்வு முன்பு தீமையின் உணர்வு எடுத்து அந்த நினைவு கொண்டே தீமை பாதுகாக்கும் உணர்வு தனக்குள் வளர்ச்சியாக்கும். அதை தீமின் நினைவாக்கும், அதனை பாதுகாக்கும் உணர்வுகளை நுகரும், அதனையே நமக்குள் இயக்கும். ஆக நன்னை தன்னை பாதுகாக்கும் உயர்வுகள் வரப்படும் போது தன்னை உயர்வான உணர்வின் தன்மை எண்ணத்தில் வந்து அதை எடுத்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் அருள்ஞானி உணர்வை தனக்குள் இருந்தால் தனக்கு பாதுகாப்பு நிலையில் நமக்குள் வந்து தீமைகள் அகற்றும். இதெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதும் நல்லது. என்றால் நாம் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்தவர்கள். அது மனிதனான பின் பரிணாம வளர்ச்சி தீமையாக தேவன் துருவ மகரிஷி அதன் வழிகளில் நமக்குள் வளர்ச்சி அடைந்த அருள் ஞானியின் உணர்வை நமக்குள் நீங்கள் பெறுவதற்கு அது தகுதியேற்கும் நிலையில்தான் இப்போ உங்களுக்கு இந்த மூன்று நாளும் ஆழமாக பதிவு செய்து எதிர்மனைகள் உங்களுக்குள் எப்படி திருப்புகின்றது, இதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட வேண்டும் என்ற மெய் உணர்வை நீங்கள் பெறுவதற்குத்தான் இதை உபதேசித்தது. கொஞ்சம் ஒன்று காட்டு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு காலையில் பேசக்கூட முடியும் அடக்குகின்றது, அதே போராடி உங்ககிட்ட நான் பேசணும். இன்னைக்கு அதுல எவ்வளவு அற்புதம் வந்தது, எதை அடைக்குது, எதனுடைய நிலைகளை அதை தடுக்கணும், அந்த உணர்வு தான் உங்ககிட்ட போதித்தது. சொல்றது பாருங்க, இன்னை பேசப்படாமலே தடப்படுத்துது சில நிலைகள். அதை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்ற நிலைப்படுத்திதான் இதை செயல்படுத்தினது. ஆகவே இதை வழியறிந்து செயல்படும் உணர்வின் உணர்ச்சிகளை உங்களுக்குள் பதிவாக்கி சந்தர்ப்பங்கள் உங்களை அறியாது இயக்குமே என்றால் இதை நினைப்படுத்தி எண்ணும் போது உங்களுக்குள் இப்போ உபதேசித்த உணர்வுகள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களை காத்துக்கொள்ள இது உதவும் என்பதற்குத்தான் இதை சொல்லுது. நீங்கள் பள்ளியில் பாடநிலைகள் படித்தாலும் இதை ஆபரேட்டர் பண்ணும்போது தனி நிலைகளை கொடுப்பார்கள். எல்லாம் எந்திரத்தை செய்ய கற்றுக்கொள்வார்கள், எந்திரத்தை இயக்கும் நிலைகளும் கொண்டு வருவார்கள், எல்லாம் கற்றுக்கொள்வோம். இது தவறாகிவிட்டால் என்ன செய்யறது, என்னென்ன வழிகள் தவறாகும், இதனுடைய தவறுகளை இது ஆபரேட் எப்படி பண்றது அப்படின்னு விஞ்ஞானிகள் கொடுப்பார். உங்களுக்குள் சீரும் சிறப்பும் பெறக்கூடிய தகுதியை கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இடமறித்து தவறாகிவிட்டால் அந்த தவறை எப்படி அதை இயக்க வேண்டும் உங்களுக்கு அவருடைய உணர்வுகளை சொல்லாமல் விட்டான். சாமி சொன்னார், அவர்கிட்ட சாமி கிட்ட சக்தி இருக்கு, அவர் பெறுவார். நாம எப்படி மாதிரி நம்ம பகவான் கிருஷ்ணன் இருக்கிறாரு, இவர் சுத்தமா சொல்வாரு, சொல்லுவீங்களா இல்லைங்களா? இதெல்லாம் சந்தர்ப்பத்தில் அவர் என்ன நாம் கூட குருநாதர் சொன்னது அவருக்கு சக்தி இருக்காத சரி நம்மளை இப்படி பிடிச்சி வாட்டுறாரு அப்படின்னு நானும் சொன்னது இல்லை, நீங்க மட்டும் இல்லை இப்படி சொன்னவன் தான். என்ன இதை போல நிலைகளே உங்கள் இது ஒவ்வொன்றாகவும் பதிவு செய்யும். உயர்ந்த ஞானத்தை பெற்றாலும் அவ்வப்போது இடைமறித்து தம்மை தீங்கு செய்யும் உணர்வுகளை தடைப்படுத்த நினைகொண்டு அந்த அருண் ஞானத்தை நீங்கள் பெருக்குதல் வேண்டும். நீங்க பாட நூல்கள் விமானத்தை செய்யறதுக்கோ அல்லது ஒரு யந்திரத்தை செய்வதற்கோ நீங்க செயல்பட்டாலும் அதனுடைய செயலாக்கங்கள் வரப்படும் போது இதில் தவறுகள் இயக்கப்படும் போது தவறுகளை எப்படி நீக்குவது என்ற நிலைகள் அது அறிவாக்கவில்லை என்றால் உருவாக்கியதிலும் பயனில்லை. இதை உருவாக்க தவறை உணர்ந்து இருந்தது பாழாகிவிடும், அது விபத்துக்கள் ஆகியவற்றை பறந்து செல்ல போகும். இது அறிவை தேவை ஆபரேட் பண்ணாம அதனுடைய தவறுகளை இயங்கின என்ன ஆகும், விபத்தில் கொண்டு விடும். நீங்க கார் ஓட்டிட்டு போகும்போது இதனுடைய உடனே செயல்படுத்த வேண்டாம், ஸ்டேரிங் போயிட்டால் இது என்ன செய்யறது, எதிர்மறையான நிலைகள். இப்ப பிரேக் பிடிக்கல அப்படின்னு நீங்க என்ன செய்ய போறீங்க, அந்த கியரின் உணர்வுகள் போட்டு டக்குன்னு இது பண்ண இது பல்லுகள் போனாலும் பாருங்க வேகத்தை குறைக்கும், அடைச்சி நிறுத்திக்கலாம். அப்ப அந்த ஆபத்தை காப்பாத்திருந்து வரலாம், கீழே பல்லு போடும் காசு வேணும் வாங்கிக்கலாம். இது நேரம் பிரேக் பிடிக்காம மரத்தில் போட்டா என்ன செய்யும், அது அந்த மாதிரி நேரங்களிலே கியர்னால அது பிரேக் போட முடியும் தெரியும். அது பயம் இப்ப விட்டுட்டு பயத்தினால் விட்டோம்னு மோதிட்டு ஐயோ மன அலறவங்கள இருக்கிறாங்க. இதே போலதான் ஒவ்வொரு நிலைகளையும் நாம் ஞானத்தின் தன்மை போதித்தாலும் அந்த ஞானத்தை காக்கும் உணர்வுகள் வர வேண்டும். அதுதான் உங்களுக்கு இந்த உணர்வுகளை இடைமறித்து ஒவ்வொன்றும் அது உங்களை பலவீனப்படுத்தும் காலங்களில் இதை நீங்க எப்படி சொன்னீங்க எல்லாம் செய்துட்டு வருவாங்க, ஆமா உங்க சாமியார் இப்ப அஞ்சாறு செய்தார் போ அப்படின்னு ரெண்டு பேர் சொன்னா பாரு என்ன நம்ம இவ்வளவு பெரிய சாமி சொல்லணும் இவ்வளவு இதாக சொல்லணும், எனக்கு மனசே சங்கடமா இருக்கும். அடுத்தாப்பு நீங்க தியானத்தில் உட்கார்ந்து என்ன செய்யும், இதை எடுக்க மாட்டேங்க இவன் சொன்னதான் எடுப்பீங்க, இப்படி சொல்லிவிட்டானே இப்படி சொல்லிவிட்டானே இந்த உணர்வு வளர்ப்பங்க அப்புறம் தியானத்துக்கு வர்றது என்ன சாமி மனசு சொன்னா அன்னைக்கு இருந்து பார்த்தோன்னு தியானத்தில் உட்காரவே முடியல. அப்ப யாருக்கு சக்தி கொடுக்குறீங்க, நம்ம கிருஷ்ண பகவான் அஞ்சாறு தடவை சொல்லியிருக்கிறார், இவங்க சொல்லிட்டாங்க என் மனசே வரலைங்க உட்கார முடியல என்ன சாமி அடிக்கடி கிருஷ்ண பகவானை சொல்றாங்க கோச்சுக்கிறாங்க பகவான். அது மாதிரி சில நேரங்களில் இதை நம்ம எது தடுக்கின்றது அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களிலும் அவனுடைய வலிமைதான் நமக்குள் வந்து நாம் எடுக்கும் நிலையை தடையாகின்றது. ஆனால் தவறென்று அவன் செய்ய அவன் அறியாது இயக்கிலிருந்து அதை நமக்குள் புக தடைப்படுத்தி நம்முடைய உணர்வை இடைமறித்து அவனை உணர்த்தும் நிலைகளுக்கு நாம் வலுவர வேண்டும். ஆக அந்த மகிழ்ச்சியில் சக்தி நான் பெற வேண்டும் என்ற உணர்வை தனக்குள் வலுவேற்றிக் கொண்டால் அவன் தீமின் உணர்வுகள் உள்ளே வரார். நாம் நல்ல குணங்கள் கொண்டுதான் அவனை உற்று பார்க்கின்றோம், ஆனால் அவனுக்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அஞ்சாறு செய்தார்னா அந்த நல்ல உணர்வு என்ன செய்யும், உணர்வு பதிவாகணும்னு இது என்ன செய்யும், அது இயக்கக்கூடிய தன்மையை தடைப்படுத்தும் நமக்குள்ள இருந்து. அப்ப நல்ல உணர்வு ஈர்க்கும் சக்தி குறைந்து விட்டால் நம்ம என்ன செய்வோம், அந்த தீமின் உணர்வு நல்ல அணுக்களுக்கு முன்னாடி இருக்கின்றது. ஒரு விளக்க போட்டு இதா இருக்கும்போது அதை இந்த கருப்பு நிற காயத்தை போட்டு முடிச்சாலையும் உள்ளுக்கு வெளிச்சம் இருக்குது, ஆனா இங்க இருட்டா இருக்குது பொருள் காண முடியல. இருளை போன்று கருநிறத்தை காட்டும் போது கருப்பா இருக்கக்கூடிய எழுத்தை நாம் பார்க்க முடியுமோ. இதை போன்றுதான் இந்த உணர்வின் நிலைகள் நமக்குள் அணுக்களின் வளர்ச்சிக்கு சில நேரங்களில் இது மாற்றப்படும் போதுதான் இதை நம்மை மாற்றி விடுகின்றது. இப்ப மான் சாந்தமானதான் புலியின் உணர்வை சுவாசிக்கும் போது மானின் அணுக்கள் இது முன்னணியில் வந்து விடுகின்றது, ஆனால் புலியின் நினைவாத்திலே வருகின்றது, அதிலிருந்து காத்திடும் உணர்வு வலுபெறுகின்றது. இருந்தாலும் அந்த உணர்வு இதற்குள் வந்த பின் புலியின் நினைவை வலுபெற்று விடுகின்றது. உடலை விட்டு போனவன் எங்க போது, புலியின் உணர்வுக்குள் போயிடும். இதே போலதான் நமக்குள் தீமை செய்யும் உணர்வுகள் நமக்குள் நல்ல உணர்வு கொண்டு பெற வேண்டும் என்றாலும் விரலடி உணர்வுகள் நமக்குள் நல்ல அணுக்கள் திரை போட்டு விட்டால் என்ன செய்யும், இது நாம் சிந்திக்கும் நிறங்கள் அறிவே நமக்கு தடையா வந்து சேரும். இதை தொடக்க வேண்டும். அப்போதே ஈஸ்வரா இந்த உணர்வை சேர்த்து துருவ மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும், என்னுடன் முழுதும் படர வேண்டும், அவன் என் பாதை அவனை இருளை போக்கும் நிலையாக மாற வேண்டும், என் சொல் அவனை உண்மை உணர்த்தும் செயலாக வர வேண்டும் என்று உணர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இந்த உணர்வின் ஒளிகள் பெறப்படும் போது அவன் நம்மளை எண்ணும்போது ஊடுருவோம். எதன் காரணத்தால் நாம் நல்லது சொல்லும் போது அவன் தீமையின் உணர்வுகள் இதை சேரும் போது அவனுக்கு அங்கு முன்னணியில் இருக்கும், அவனுக்குள் வெளிப்பட்ட உணர்வுகள் இங்கே நமக்குள் முன்னணியில் இருக்கும். ஆக இதுவே நாம் எடுத்துச் சொல்லப்படும் போது அவன் அடுத்து இதை நாம் வெளிப்படும் போது முன்னணியிருக்கு நாம் சொல்லும் நிலையாக்கு அவனை திருத்தும். இல்லை என்றால் நமக்கு முன்னணியில் இருப்பது அவனையும் நம்மை மயக்கிவிடும். இதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். சொல்றது உங்களுக்கு அர்த்தமாதுங்களா? நாம் உண்மையை சொல்லுகின்றோம், அவன் தீமையின் உணர்வை சுட்டி காட்டுகின்றோம். அப்ப அந்த தீமையின் உணர்வு முன்னணியில் வருகின்றது அவனுக்கு. ஆனால் நாம் நுகரும் உணர்வுகள் தீமையின் உணர்வு முன்னணியில் இருக்கப்படும் போது அவன் மறுக்கின்றான், அவனுக்கு எதிர்நிலை. ஆனால் தீமையின் உணர்வுக்கும் நாம் சொன்ன நன்மையின் உணர்வு அது மறைத்திருக்கின்றது. ஆனாலும் அவன் அதிலிருந்து உருவான தீமையின் சொல்லுகளை நமக்குள் கேட்டவுடனே நல்ல உணர்வுக்கு இங்கே தலைமறைவாகிகள் வருகின்றது. அப்போ இதை அந்த மகிழ்ச்சியின் நான் சக்தி பெற வேண்டும் என்று இதை தொடைத்துவிட்டு இந்த உணர்வின் நினைவலைகளை நாம் சொல்லப்படும் போது தன்னிச்சையாக அது ஈர்க்கும். அங்கே நம்ம எனக்கு அஞ்சாறு பெரிய மனுஷன் மாதிரி சொல்றான் அப்படின்னு நினைப்பான். இது கொஞ்சம் கொஞ்சமா போகும். அந்த உணர்வு ரொம்ப அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் இக்கட்டான நிலை வரும். பதில் சொல்லாது திணறுவான், அவர் சொன்னது சரியா போச்சுங்க அப்படின்னு திருப்பத்துக்கு வரும்போது உங்களுக்கு தேடி வருவார். அந்த உணர்வின் தன்மை அவர் முடக்கப்படும் போது சிந்தைக்கும் தன்மையும் அங்கே வருகின்றது. இதுதான் காந்திஜி சொல்லுகின்றான். ஆக சாந்தத்தை நீ வலிமை பெறும் போது அவன் காந்திஜி எல்லாம் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய உணர்வின் வலிமை எதிரி எப்படி மடக்கியது, ஆக சுதந்திரம் கொடுத்தது எப்படி? இதை போல நம்மளுக்கு சுதந்திரத்தை நம் நாட்டை பகமை இல்லாத நிலைகள் பகமை போர்கள் உருவாகாதபடி சாந்தத்தின் வலிமை கொண்டு நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்தார். பகமை போரை உருவாக்கிய ஒரு அனைவரும் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க. வாங்கிய பின் பகமை உணர்வுகளை இன்னைக்கு வளர்க்கப்பட்டு அந்த காந்திஜியின் சாந்தத்தையே இழக்க செய்து விட்டார். இன்னைக்கு இருக்கிற நிலைகள் காந்திஜியை பழித்து பேசுகிறதா காந்திஜியின் ஞாபகப்படுத்துவர் யாரும் இல்லை. காந்திஜி தான் நம்மளுக்கு சுதந்திரத்தை வாங்கி விட்டாங்க யாராவது இருந்தாங்களானா? இல்லை, அஞ்சாறு வாங்கி விட்டார். இப்படி சொல்வருடைய கொள்ளையடிப்பவர்கள் கொள்ளை அடித்துக் கொண்டும் இருக்க வாங்கிய சுதந்திரத்தை பறித்து அவர்கள் சுகத்தை அனுபவித்துக் கொண்டு அவனை கொள்ளையன் என்று சொன்னோம். அதை காட்டிலும் பல கொள்ளையனாக மாறிவிட்டார்கள். அந்த கொள்ளையனுக்கு உறுதுணையாக இருந்து அன்று பேசுகிறவர்களும் அவர்களே. இங்கே சுதந்திரம் கொடுத்தால் ஆட்சி புரிய மாட்டான் என்று சொன்னவர்கள் அவர்களே. அதை பின்பற்றி நடத்துவர்கள் அதையே செயல்படுத்தி காட்டுகின்றார்கள். ஏனென்றால் உணர்வின் இயக்கங்கள் இதுவாக மாறுகின்றது, காந்திஜியின் செயலாக்கங்கள் எப்படி மறைந்தது. ஆக உண்மையின் நிலைகள் மறையப்படும் போது அவர்களுக்கு இந்த தண்டனை என்ற வருகள் வரும் நிலைகள் நாள் அல்ல, எல்லாருக்குமே இப்ப வந்து கொண்டிருக்கின்றது. யாரு நீ பார்க்கல? இதை போன்ற உண்மையின் உணர்வு வரப்படும் போது தவறு செய்வோர் உணர்கள் நிச்சயம் இதுவும் வரும். ஆக தவறிலிருந்து விடுபடும் உணர்வுகளை அந்த அருஞ்ஞானி உணர்வுகள் வீணாவதில்லை. ஆகவே அருள் மகிழ்ச்சி உணர்வை நாம் பரப்பப்படும் போது வாழ்க்கையில் இருப்பதெல்லாம் அதில் ஆட்சியில் இருக்கும் வரைதான். தவந்து வைத்தால் என்னாகும்? ஆக ஆட்சியில் இருக்கும் போது உயர்ந்த கருத்துகளையும் உயர்ந்த ஞானத்தையும் பரப்பினால் அவர் என்றும் நிலைத்திருப்பர். இந்த உடலை விட்டு சென்றாலும் உயர்ந்த ஞானத்தையும் பெறுவர். ஆக உடலீச்சி நிலைக்கும் தன்னுடைய உயர்ந்த புகழுக்கும் எண்ணி ஏங்கினால் அந்த உயர்வின் தன்மை தன்னை அறியாத நல்ல உணர்வுகளை அது அழித்துவிடும். ஆகவே மக்களை காக்க வேண்டும் என் உணர்வை அது உயர்த்திவிட வேண்டும். மக்களை காத்தருடைய அருள் ஞானியின் உணர்வை நமக்குள் அது தனக்குள் முதலில் செயல்படுத்தி காட்ட வேண்டும். ஆக ஞானத்தின் வழிதொழுது கொண்டு எத்தனையோ தத்துவ ஞானிகள் நம் நாட்டிலே திறந்தார்கள். அந்த தத்துவ ஞானிகள் முன்ன மொழிகின்றார்கள். ஏனென்றால் ஒரு உள்ளுக்கு இருக்கக்கூடிய பதார்த்தத்தை சாப்பிடுவதற்கும் மேலே முலாம் பூசு போன்ற இங்க இருக்கக்கூடிய அசுத்தத்தை மறைப்பதற்கும் முலாம்களை பூசுகின்ற தவறு செய்வோர்கள் அந்த ஞானியின் பெயர்களை முன்மொழிகின்றனர். தனக்குள் இருக்கும் அசுத்தத்தை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். ஆக எது எப்படியானாலும் உயிரின் தன்மையிலிருந்து தப்புவது மிகவும் கடினம். நம்மை எண்ணுவதை உருவாக்கும் அவனே, உடலாக்கு அவனே, யாரை ஆண்டு வந்திருப்பது அவனே. ஆக உயிரின் இயக்கங்களிலிருந்து தான் எதை உருவாக்கியதோ அதன் பிடியிலிருந்து எவரும் தப்ப முடியாது. இதான் இன்றைய செயல் மாலை சரீரம். குருநாதர் தான் இன்னைக்கு நீ உயர்ந்தது என்ன, உயர்ந்த செயலை செய். அந்த உயர்ந்த செயலாக்கும் உணர்வை சரீரமாக அடுத்து இந்த உயிர் உருவாக்கும். ஆக உயர்ந்தரை ஆக்கும் உணவின் தன்மையானது துருவன் தனக்குள் இருந்து இந்த உலகின் நிலைகளை இருளை போக்கும் அருளும் ஒளியாக நிற்கின்றது. அதன் உணர்வு இந்த உடையை இன்றைய செயலாக உருவாகும். ஒவ்வொரு இருளையும் மாற வேண்டும், அருஞ்ஞானம் அவர்களை பெற வேண்டும் என்று நீ இதை என்
உனக்குள் இருவரும் இருளியின் தடைப்படுத்தும் அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இந்த நினைவை உனக்குள் கூட்டிக்கொள். அடுத்த சரீரன் நீ அதுதான். வீரியத்தில் கிருத்தம் இந்து சரீரன் நாளைய சரீரம். இது ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு உபதேசித்து உணர்வு இதுதான். ஆகவே இந்த மனிதன் புறமானது அல்ல, ஆனால் இந்த உருவை ஒளியாக மாற்ற வேண்டும். ஆறாவது அறிவின் தன்னை கார்த்திகேயா, அறிந்திடும் அறிவு பெற்றவன், ஆனால் அதுவே ஒளியாக மாற்றும் தரவு பெற்றவன் தான் பிரம்மாவை சிறப்பிடிப்பான். ஆக நமக்குள் உருவாக மாற்றம் என்று ஒளியாக பெற்ற ஒளியின் உணர்வை அவனுக்குள் உந்து அதனை நமக்குள் ஒளியாக்குதல் வேணும். ஆகவே இதனை நாம் அனைவரும் பெற முடியும் உந்து கஷ்டமில்லை. கையில் அழுகு போட்டு நம்ம கழுவாம சாப்பிடுறோம், அழுகு பார்த்தா கொலைஜாமல சாப்பிடுறோம். நீங்க தவறுகளை பார்த்து அவன் ஞானத்தை கொண்டு தொடைத்துக் கொள்ளுங்க. இந்த தவறின் உணவு உங்களுக்குள் வளராது. அது இங்கே தொடக்கப்படும் போது குணர்வுகள் அன்னைக்கு உள்ளிருக்கும் அணுக்களுக்கும் அது தீமை சேராது. அருஞ்ஞானி உணர்வு அங்கே பங்கு கொள்ளுகின்றது. இது நீங்க வளர்க்க வந்தால் நமக்கு தீமையை வளராது, தடைப்படுத்திக் கொள்ள உங்களால் முடியும். நான் இந்த ஆறாவது என்ன சேனாதிபதி, நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்துகளுக்கும் சேனாதிபதியாக இருந்து காவல் காக்கின்றான் ஆறாவது அறி. தீமையிலிருந்து வடப்படும் போது அருஞ்ஞானி உணவு எழுத்து அதை உங்களுக்கு காவலின் நிலையை தீமையில உறுப்புகாரர்கள் தஜப்படுத்த நிலவுகின்றது. பிறதெல்லாம் உப்பு கொண்டுதான் நம்முடைய வளர்ப்பின் தன்னை குறைத்தல் வேண்டும். அப்ப அருள் மகேஷனரை நமக்குள் இருக்கும் நல்ல அனைத்துக்குள் இணைத்தல் வேறும். அதான் ஈஸ்வரா குரு மகேஷன் சக்தி நான் தர வேண்டும், என் உடம்பு முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெறலை. உணர்வின் அணுக்களை உள் செலுத்தி அதை தடைப்படுத்தல். அந்த தடைப்படுத்த உணர்வு உண்டு வரும், காற்றிலிருந்து தனக்குள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் ஒரு வித்து முளைத்தது என்றால் அது முளைத்து அந்த நுனி வந்து விட்டார் அந்த உலகம் சத்தை கொண்டு காற்றிலிருந்து எடுத்து செய்யும் மழை. ஆக முளையிலே அந்த கிள்ளி எரிந்து விட்டால் இதனை சத்தம் எடுக்காத அதனுடைய தொடர்பும் எடுத்தார். இது போன்றுதான் நாம் பிறருடைய உணர்வுகள் நமக்குள் அணிந்த தன்னை அதை வளர்ந்து விட்டால் இடம்பு தீனின் உணர்வாக விளையாதபடி அதை தடைப்படுத்த முடியும். ஆகவே உங்க வாழ்த்து இடர்படும் இந்த நல்ல உணர்வுகளை தடைப்படுத்தும் உணர்ச்சிகளை அதுவும் நல்ல உணர்ச்சிகளை சுயதராக்கும் இதை போன்ற நிலைகளை விழுந்துவிட்டும் ஒவ்வொன்றும் இப்போ ஒரு தீமை வரும்போது எப்படி என்று அது அதித்தேரி விட்டார்கள். அதை இயக்கப்படும் போது ஒருத்தர் தொற்று வந்து இவை அப்பப்போ ரிப்பேரான பித்தர்தான் உற்பத்தி போறதில்ல. அப்ப என்ன செய்ய இந்த பித்தர் உங்களுக்கு சேர்த்து இப்ப அந்த பித்தர் ஏதாவது பறையாது அந்த உணர்வு எழுத்தன்னு உடனே அதுக்குண்டான உபாயத்தை உங்களுக்குள் திரித்து வாழும் உணர்வை ஊட்டு. உருவாக்கு உயிரான்தானே அவனிடத்துக்கு போறதில்லை. அவனால் உருவாக்க உணர்வு கற்று வந்து வேணும் என்ன உணர்வு தக்க உபாயத்தை கொடுத்து ரிப்பட்டி தகவன் எங்க இருப்பான் அதை சீர்படுத்த உணர்வு இங்க இருப்பான் அங்கே செய்தி சேர்றதில்லை. ஆகவே நமக்குள் என்ன செய்து உள்ளுக்கு இருக்குன்னா இப்ப உங்க உள்ளுக்கு அமைத்து இருக்கின்றேன். ஆக புறகு எதுவானாலும் ஃபேமஸ் அந்த நிலையை இதை எடுத்தன் என்றான் இது சீர்படுத்த பொறுத்தன் இந்த உணர்வின் நினைவு வந்த இதற்குத்தான் இப்ப மணி தினக்கிழத்தில் சென்று மனைவி பிரித்தது நினைவின் அர்த்தம் பிறப்பு செய்வது அதனால்தான் இந்த உபதேசித்த நிலை ஊர் அபிஞானி நினர் இவங்க நினைவுன்று இது சீர்படுத்த உணர்ச்சி அது வெண்ணப்படும் அவை கவர்ந்து இது சீர்படுத்த நினைவு வர வேண்டும். அது உணர்வாக அந்த தப்பு கொண்டத்தின் பித்தரை அனுப்பி கொண்டத்தின் பித்தரை நீங்க பேசுங்க சீர்படுத்தும் உணர்வு கொண்ட அந்த அறிவை இன்று போல் பிரிவாக்கும் போது நினைவிறப்பும் அறிவின் நயனமாக இயக்கும் அவர் ஞானத்தை தரும் தகுதியோரும் உங்களுக்குள் ஒரு மரியாதை இருவழி போக்க இது வழிவகுக்கும். அதற்குத்தான் இருக்கிறோம். எல்லா செயலாக்கங்களையும் எல்லாம் உண்டு நம்பும் அதனை நுகர்ந்தறியும் உணர்வும் தான் கடவுளின் அவதாரம் கூர்மை அவதாரம் என்று ஒன்றை பார்த்து தலைக்குள் பரிவந்து இது நீ வலிமை அதிகமாவது வராகன் அறிந்து